நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. நவம்பர் மாதம் 4 தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் இன்று சென்னையில் இலங்கை தொடர்பாக நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் தாக்கப்பட்டுள்ள செய்தி. இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் எதிர்வரும் 7 தேதிக்கு முன்னர் விடுவிக்கப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் கூறியதாக அவர்களது வழக்கறிஞர் கூறுபவை.
அந்த நீதிமன்றம் அவர் சொன்ன என்னவென்றால், அரசியல் தலைவர்கள் சொன்னபடி 7 தேதிக்கு முதல் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காவிடில் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடர்வதாகவும்,
தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து அரசு சில நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் கூறியுள்ளவை, இலங்கையில் போர்க்குற்ற விசாரணைகள் 1985 முதல் நடைபெற வேண்டும் என்று முஸ்லிம்கள் கோரியுள்ளது,
யுத்தக்குற்றம் நீதிமன்ற விசாரணைகளில் முஸ்லிம்களின் இழப்புகளையும் பாரபட்சமின்றி உள்வாங்கும் பொருட்டு விசாரணை காலத்தை 2001 1985 வரைக்குமாக பின்னகர்த்தல் வேண்டும்
ஆகியவை இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ரொமேனியா பிரதமர் விக்டர் போன்டா தான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு களியாட்ட விடுதியொன்றில் ஏற்பட்ட தீயில் 30 அதிகமானோர் பலியாகியிருந்தது குறித்து நடைபெற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றினை தொடர்ந்து பிரதமரின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தன்னை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்தவர்களை இது திருப்திப்படுத்தும் என தான் எதிர்பார்ப்பதாக போன்டா கூறினார். தலைநகர் புகாரெஸ்டில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட 20,000 அதிகமானோர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரை பதவி விலகுமாறு கோரியிருந்தனர். ரொமேனியாவில் இரவு களியாட்ட விடுதியில் பாதுகாப்பு விதிமுறைகள் புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணமான அந்த நாட்டில் நீண்டகால பிரச்சினையாக தொடரும் ஊழல் அங்கு பொதுமக்கள் கோபத்தை கிளறிவிட்டிருப்பதாக பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
தனது நாடு ஜனநாயகத்தின் பாதையில் இருக்கின்ற போதிலும் மேலும் அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதற்கு காலம் எடுக்கும் என்று எகிப்திய அதிபர் அப்துல் ஃபட்டா அல் சிசி தெரிவித்துள்ளார். எகிப்தில் ஜனநாயக ரீதியில் முதன்முறையாக அதிபராக தெரிவு செய்யப்பட்ட முகமது மோர்சியிடமிருந்து 2 முன்னர் சிசி ஆட்சியை கைப்பற்றினார். ஐரோப்பிய நாடுகளின் ஜனநாயகத்தை தனது நாட்டின் நிலைமையுடன் ஒப்பிடுவது நியாயமானதொன்றல்ல என்று அவர் பிபிசிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார்.
We want Egyptians to have the right to freedom of expression and the right to choose the leaders. Is this happening?
Yes. சாதாரண எகிப்தியர் இஸ்லாமியவாத தீவிரவாதத்திற்கு அஞ்சுகின்றனர் என்றும் ஸ்திரமற்ற தன்மை பிராந்தியத்தில் மற்ற இடங்களிலும் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் சிசி எகிப்தின் வலுவான தலைவராக சிலரால் பார்க்கப்படுகின்ற போதிலும் வேறு சிலர் அவரை சர்வாதிகாரியாக பார்க்கின்றனர் என்று பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கின்றார்.
சர்வதேச தடகள சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் லமைன் டியாக் ஊழலில் ஈடுபட்டார் எனும் சந்தேகத்தின் அடிப்படையில் முறையான விசாரணை பிரான்சில் தொடங்கியுள்ளது. கடந்த 2011 பல ரஷ்ய தடகள வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்தினர் எனும் குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்ட பின்னரும் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் மீதான தடையை ஒத்திவைத்தார் என லமைன் டியாக் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 16 சர்வதேச தடகள சம்மேளனத்தின் தலைவராக இருந்த அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்த பதவியிலிருந்து விலகினார். உலகளவில் தடகள விளையாட்டில் ஈடுபடும் முன்னணி வீரர்களில் 1/3 ஊக்கமருந்து பயன்பாட்டிற்கு எதிரான விதிகளை கடைபிடிக்கவில்லை என்று கூறிய ஆய்வு ஒன்றை அந்த சம்மேளனம் வெளியே வராமல் அமுக்கியது என அதன் மீது அண்மையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன.
தெற்கு சூடானின் தலைநகர் ஜுபாவிலுள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சரக்கு விமானம் ஒன்று அவ்வுடனேயே விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆண்டனோவ் டிரான்ஸ்போர்ட் என்ற இந்த விமானம் ஓடுதளத்திலிருந்து சில 100 மேலிருந்த நிலையில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிர் தப்பியுள்ளனர் என்று தென் சூடான் அதிபரின் பேச்சாளர் ஆண்டனி வெக் செய்தியாளரிடம் கூறியுள்ளார். இந்த விமானம் டாஜிக் நிறுவனத்திற்கு சொந்தமானது எனவும் அர்மேனிய பணியாளர்கள் 5 பேருடன் செயற்பட்டு வந்துள்ளதாகவும் செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தென்சீன கடலிலிருந்து நிலத்தை மீட்பதை சர்ச்சைக்குரிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் ராணுவ மயமாக்கலாக குறிப்பிடும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆஷ் கார்டர் அதனை முடிவிற்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
Obviously they weren't able to reach consensus.
அவரது கருத்துக்கள் சீனாவின் நடவடிக்கைகளுக்கான ஒரு மறைமுக குறிப்பு என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு குழு தமக்கான தலைவரை நியமித்துள்ளதானது விடுத்துள்ள அறிவிப்பு அங்கு தாலிபான்களுக்கிடையில் பிளவு இருப்பதை காட்டுகிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக தற்பொழுது சென்னையில் நடைபெற்றுள்ள செய்தி குறித்த ஒரு தகவல். இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு செயலாளர் இன்று மாலை சென்னையில் இலங்கை தமிழ் அகதிகள் தொடர்பான ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்ற பொழுது தாக்கப்பட்டுள்ளார். அங்கு என்ன நடந்தது என்று கூட்டத்திற்கு சென்றிருந்த நமது செய்தியாளர் முரளிதரன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இன்று இந்து குழுமம் சென்னையில் கஸ்தூரி சீனிவாசன் நிலையம் என்று மியூசிக் அகாடமியில் இருக்க ஒரு அரங்கில் இலங்கை தமிழ் அகதிகளின் எதிர்காலம் குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் வந்து ஆஃபர் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வரும் சந்திரஹாசன், அதே போல இந்து குழுமத்தைச் சேர்ந்த என் ராம், இந்தியாவின் முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் எம் கே நாராயணன் ஆகியோர் கலந்துட்டு பேசினாங்க. இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எம் கே நாராயணனை கூட்டிட்டு இந்து பத்திரிகையைச் சேர்ந்த ராம் அவரை அழைத்து கொண்டு வெளியில் வருவதற்காக அந்த ஹாலில் வந்துகிட்டு இருந்தார். அப்போது அந்த இருக்கைகளுக்கு நடுவில் இருந்து வந்த ஒருவர் அவரை வந்து தன்னுடைய காலணிகளாலேயே திரும்ப திரும்ப அடித்தார். ஒரு 2-3 அடிகளாவது அவர் மீது பட்டிருக்கும். உடனடியாக ராம் அவரை தடுத்து விட்டார். அதற்கு பிறகு உடனடியாக காவலர்கள் வந்து அவரை கை செஞ்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டு அடிச்சாருன்னா, நீதான் காரணம், நீதான் காரணம், எல்லா குறைகளுக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சாரு. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது, நான் வந்து எந்த இயக்கத்தையும் சேர்ந்தவன் இல்ல, பட்டுக்கோட்டை அறந்தாங்கியை சேர்ந்தவன், தமிழர்களுக்கான எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிறவன். ராஜீவ்காந்தியை வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில வந்து எம் கே நாராயணன் தான் திசை திருப்பினாரு, அதனாலதான் நான் அவரை தாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு.
சரி, இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்த சம்பவம் தொடர்பாக யாராவது ஏதாவது கருத்து தெரிவித்தார்களா?
இல்லை, இந்த சம்பவம் சற்று முன்புதான் நடந்திருக்கிறது, 10 நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் நடந்திருக்கிறது. ஆகவே இதுவரை இந்த தகவல் இன்னும் வெளியில் செல்லவில்லை. உடனடியாக பத்திரிகையாளர்களிடம் இந்து குழுமத்தைச் சேர்ந்த என்றாம் பேசினார். அவர் தான் இந்த தாக்குதலை தடுத்தார். அவர் பேசினா, அவங்க வந்து இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துறவங்க வந்து ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்ஸ், அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஆதரவும் கிடையாது, இவங்க முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களோட நலன்களுக்கு எதிரானவங்க, அவங்க தான் இந்த மாதிரியான காரியங்களில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு வந்து மே 17 இந்த கூட்டத்தை கண்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் இங்க நடத்த சின்ன அளவில் நடத்தினாங்க.
இந்த சம்பவத்துக்கு பிறகு எம் கே நாராயணன் ஏதாவது மருத்துவமனைக்கோ அல்லது வேற அந்த மாதிரி காயங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அவருக்கு கொண்டு போற அளவுக்கு?
எம் கே நாராயணனுக்கு இந்த சம்பவத்தின் காரணமாக எந்த காயமும் ஏற்படல. ஆனா அவர் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சார் இந்த சம்பவத்தின் காரணமா. உடனே அவரை வந்து அழைச்சிட்டு போய் அவருடைய வாகனத்துல காவலர்களும் இந்து குழுமத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றி உடனடியாக அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த கட்டமாக என் ராம் வெளியில வந்தார். அவர் சிறிது நேரம் பேசினார். அவரையும் உடனடியாக பாதுகாப்பு அந்த இடத்தை விட்டு அழைச்சு போயிட்டாங்க. யாருக்கும் இந்த சம்பவத்தினால காயம் எதுவும் ஏற்படல.
இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கி மீது ஏதாவது வழக்கு போடப்பட்டிருப்பதாக தெரிகிறதா?
இல்ல, இப்போதான் அவரை ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பாக தான் அவர் இந்த மியூசிக் அகாடமியில இருந்து காவல்துறையினர் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவர் நிறைய ஊடகங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாரு, மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா சற்று முன்பு தான் அவரை வந்து காவல்துறையினர் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவர் சாதாரணமா தான் பேசுறாரு, நான் வந்து வேணும்னு செஞ்சேன், திரும்ப திரும்ப இந்த மாதிரி யாராவது இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடந்துட்டாங்கன்னு நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக இலங்கை செய்திகள் சில. இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் புனர்வாழ்வு பெற விரும்பவில்லை என்று நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
தங்களை புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தமிழ் அரசியல் கைதிகள் சிலர் இன்று கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் 20 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துமாறு சட்டமா அதிபர் தங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. இதன்படி 2 சந்தேகநபர்கள் மாத்திரமே புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இணக்கம் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்ததாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் அமைப்பின் என் சத்யவேல் தெரிவித்தார்.
புனர்வாழ்வுக்கு செல்கின்றீர்களா என்று கேட்ட போது அவர் கூறியது, எங்களுக்கு விடுதலை தேவையை தவிர புனர்வாழ்வு தேவை என்று கூறினார். எனவே 2 பேர் புனர்வாழ்வு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய அமைப்பின் ரீதியிலே நாங்கள் கூறுவது, அரசியல் கைதிகள் அத்தனை பேருக்கும் 7ஆம் தேதிக்கு முன் பொது மன்னிப்பு விடுதலை கிடைக்க வேண்டும்
என்று சத்யவேல் தெரிவித்தார். சந்தேக நபர்களை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை மேலும் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி, சந்தேக நபர்களின் வேண்டுகோள் சம்பந்தமாக சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதாக போலீசார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். அதேபோன்று சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் கட்டி எழுப்பும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததாக சந்தேக நபர் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் கசாலி ஹுசேன் தெரிவித்தார். சந்தேக நபர் விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஒரு நபராக இருந்தால் அவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கியது எப்படியென்று கேள்வியொன்றை எழுப்பிய வழக்கறிஞர் ஹுசேன் அரசியல் நோக்கத்துடன் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் சந்தேக நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு தடுப்பு காவல் உத்தரவொன்றை பெற்றுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். ஜோசப் பர்ராஜசிங்கம் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி உட்பட வாகனம் ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு சந்தேக நபரிடமிருந்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் அறிவித்தனர். போலீசார் முன்வைத்த கருத்துக்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சந்தேக நபரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இதனிடையே தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளது குறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பில் சட்ட ஆதிபர் திணைக்களம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் செய்தியாளரிடம் பேசிய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் சிறைச்சாலைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளில் பிணை வழங்கக்கூடியவர்களுக்கு பிணை வழங்குவதற்கு இணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என கூறியிருக்கின்றார். மூன்று வகையான கைதிகள் இருக்கின்றார்கள். தண்டனை விதிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கின்ற கைதிகள், மேல் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருப்பவர்கள், விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைதிகள் என மூன்று வகையான கைதிகள் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். குற்றஞ்சாட்டுவதற்கு உரிய ஆதாரங்கள் அல்லது சாட்சியங்கள் இல்லாதவர்களை விடுதலை செய்வதற்கு சட்டம் ஆதிபர் திணைக்களம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. அதே நேரம் நீதிமன்றங்களின் ஊடாக பிணை வழங்கக்கூடிய வாய்ப்புள்ள வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிணை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்களின் வழக்குகளை மிகவும் விரைவாக விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் கூடிய விரைவில் இத்தகைய வழக்குகளை விசாரித்து முடிப்பதற்காக புதிய நீதிமன்றங்களையும் உருவாக்க உள்ளோம் என்றார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள். இதற்கிடையில் கொழும்பு 5ஆம் இலக்க நீதவான் நீதிமன்றத்தில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழான ஒரு வழக்கில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த தமிழ் கைதி ஒருவர் அரசு உறுதியளித்தவாறு இம்மாதம் 7ஆம் தேதி கிடையில் தமிழ் கைதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் தாங்கள் மீண்டும் தமது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார். இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி மாணிக்கம்பிள்ளை கணேசன் அவர்களை தொடர்பு என்ன நடந்தது என கேட்டேன்.
அவர் சொன்ன என்னவென்றால், அரசியல் தலைவர்கள் சொன்னபடி 7ஆம் தேதிக்கு முதல் தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காவிடில் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடர்வதாகவும், அப்படி தொடரும் போது தங்களுடைய மரணத்திற்கு அரசாங்கமும் தமிழ் தலைமைகளும் அம்மணியும் காரணமாவார்கள் என்று சொன்னதோடு தங்களுடைய உடல் உறுப்புகளை தாங்கள் தானம் பண்ணுவதாக சொன்ன, அங்கு மொழிபெயர்ப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தவர் அதை முழுமையாக நீதவானுக்கு சொல்லவில்லை. அவர் 2.5-3 நிமிடம் சொன்னதை ஒரு அரை நிமிடத்தில் அந்த மொழிபெயர்ப்பாளர் கடமையில் ஈடுபட்டவர் சொன்னார்.
அதுக்கு அந்த நீதவான் என்ன சொன்னவர்?
அவர் சொன்னார், சட்டமாதிபரின் ஆலோசனைக்காக தான் காத்திருப்பதாகவும், அதை பெற்று தரும்படி பயங்கரவாத புலன் விசாரணை பிரிவுகளில் இருந்து வந்த அந்த போலீஸ் அதிகாரியிடம் பெற்று தரும்படி அவரை பணித்தார்
என்றார் சட்டத்தரணி கணேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போர்க்குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை குறைந்தது 2 தசாப்தங்களாக பின்தேதியிட்டு நடத்தப்பட வேண்டும் என்று கிழக்கிலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் இன்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் ஐநாவின் பரிந்துரையின் கீழ் நடைபெறவுள்ள யுத்தகால மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணை காலம் 2002 1985 வரை பின்னகர்த்தப்பட வேண்டும் உட்பட முஸ்லிம்கள் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களினால் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டது. தென்கிழக்கு பல்கலைக்கழக முஸ்லிம் மாணவர்களை கொண்ட அமைப்பான முஸ்லிம் மஜ்லிஸ் இந்த பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இன்று நடைபெற்ற கவன ஆணையீர்ப்பு போராட்டத்தின் பின்னர் வெளியிடப்பட்ட இந்த பிரகடனம் முஸ்லிம் மஜ்லிஸ் பிரகடனம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
முஸ்லிம் மஜ்லிஸ் பிரகடனம் போர் ஓய்வுக்கு பின்னரான இன்றைய இலங்கையின் ஜனநாயக சூழலிலும் வடக்கு மற்றும் கிழக்கு முஸ்லிம் விவகாரங்களை பொறுத்தவரை இன்னும் தனதியாக உணரப்படாத பல் தேசிய சர்வதேச அழுத்தங்களும் மூடி மறைப்புகளும் இடம்பெற்று வருவதை நாம் மிக கவனமாக அவதானித்து வருகின்றோம். எதிர்காலத்திலாவது நீதியான சம அந்தஸ்துடைய அணுகுமுறைகள் முஸ்லிம் விவகாரங்களில் கையாளப்படும் என்ற எந்த சமிக்ஞைகளையும் இதுவரை காணவும் இல்லை. அதனால் இவற்றின் மீது அக்கறையுடைய சிவில் அழுத்தங்களையும் ராஜதந்திர அணுகுமுறைகளையும் முடுக்கிவிட வேண்டிய தேவையை நாம் உணர்கின்றோம். எனவே இரு பரிமாணங்கள் மாத்திரமே கொண்டதாக கையாளப்படும் இன முரண்பாட்டை முஸ்லிம்களையும் உள்ளடக்கிய முப்பரிமாண வடிவம் கொடுத்து நகர்த்தி செல்வதற்கான உந்துதலை வழங்கும் கோட்பாட்டு இடைவெளியை நிவர்த்திக்கும் ஒளிவில் பிரகடனத்தை மீள வலியுறுத்தும் நாம் யுத்த குற்றம் நீதிமன்ற விசாரணைகளில் முஸ்லிம்களின் இழப்புகளையும் பாரபட்சமின்றி உள்வாங்கும் பொருட்டு விசாரணை காலத்தை 2001 1985 வரைக்குமாக பின்னகர்த்தல் வேண்டும். கிடப்பில் போடப்பட்டிருக்கும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட வடமாகாண முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்தையும் புனர்வாழ்வையும் துரிதப்படுத்துதல் வேண்டும். இன முரண்பாட்டு தீர்வு முயற்சிகளில் முஸ்லிம் விவகாரங்களும் சமாந்திரமாக கையாளப்பட வேண்டும். அரசு நிறுவனங்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் முஸ்லிம்களின் பாரம்பரிய நிலங்கள் மூல கையளிக்கப்படல் வேண்டும். முஸ்லிம்களின் மீது மேற்கொள்ளப்படும் மத கலாச்சார வன்முறைகளை ஐநாவின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்
என்று வலியுறுத்தப்பட்டுள்ள அந்த பிரகடனம் முஸ்லிம் அரசியல் தலைமைகளின் ஒருமித்த செயற்பாட்டின் முக்கியத்துவம் பற்றியும் கூறுகின்றது.
இந்நோக்கங்களை அடைந்து கொள்ளும் பொருட்டு உள்நாட்டு வெளிநாட்டு வளங்களை பயன்படுத்தி முஸ்லிம் தலைமைகள் ஒருமித்த கருத்தில் செயற்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து முஸ்லிம் பாரம்பரிய தாயகம் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சுய நிர்ணய உரிமை என்பவற்றின் அடிப்படையில் இன முரண்பாட்டு தீர்வு முயற்சிகளில் முஸ்லிம்களுக்கான நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என பிரகடனப்படுத்துகின்றோம்
என்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழக முஸ்லிம் மஜ்லிஸ் வெளியிட்டுள்ள அந்த பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து இந்திய செய்திகள் சில. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சுப்பிரமணியம் சுவாமிக்கு எதிரான பிரமாண பத்திரம் ஒன்றை மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியின் டெரரிசம் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்ட சில கருத்துக்கள் மத வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக இந்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களை தண்டிக்கக்கூடிய குற்றங்களாக்கும் இந்திய தண்டனை சட்டத்தின் 153A பிரிவு மற்றும் வேறு சில பிரிவுகள் கருத்து சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி இந்திய உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சகம் சமர்ப்பித்த பதில் மனுவில் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகத்தின் சில பகுதிகள் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வெறுப்புணர்வை தூண்டும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. எனவே இந்த கருத்துக்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் சில பிரிவுகளை மீறும் வகையில் இருக்கின்றன என மத்திய உள்துறை அமைச்சகம் தனது பதில் மனுவில் கூறியிருக்கிறது. பல்வேறு மத குழுக்கள் இடையே அமைதியை நிலைநாட்டும் வகையிலும் பொது ஒழுங்கை நிலைநிறுத்தவும் இந்த சட்டப்பிரிவுகள் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டும் என மத்திய அரசு கூறியது. மசூதி என்பது பிரார்த்தனை கூடம்தான். அதை ஒரு கட்டிடமாக தான் பார்க்க வேண்டும். புனித ஆலயம் போல அதை பார்ப்பது தவறு. சவுதி அரேபியாவில் கூட சாலைகள் அமைக்க மசூதிகள் இடிக்கப்படத்தான் செய்யப்படுகின்றன என சுப்பிரமணியம் சுவாமி கடந்த மார்ச் மாதம் அசாம் மாநிலத்தில் பேசியுள்ளார். அப்போது தனது கருத்தை ஏற்காதவர்களுடன் தான் நேரடி விவாதம் செய்ய தயார் என்றும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான தகவல்களை தான் சவுதி அரேபியா மக்களிடமிருந்து பெற்றதாகவும் சுப்பிரமணியம் சுவாமி அப்போது குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் அசாம் மாநிலத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது. பாரதிய ஜனதா கட்சியும் கூட அதை அவரது சொந்த கருத்தாக பார்க்க வேண்டும் என கூறியது. இதைத் தொடர்ந்துதான் அவர் மீது அசாம் மாநிலத்தின் கரீம்கஞ்ச் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள 153, 153A, 295, 295A மற்றும் 298 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர் மீது நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கருத்து சுதந்திரத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் சாசன சட்டம் 21 கீழ் இந்த தண்டனை சட்டத்தின் வெறுப்பு பேச்சு சட்டப்பிரிவுகளை நீக்க வலியுறுத்தி சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடுத்திருந்தார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பதில் மனு குறித்து கருத்து வெளியிட்ட சுவாமி கரீம்கஞ்ச் நீதிமன்ற ஆணைக்கு பின்புலத்தில் செயல்பட்ட அதே கூட்டம் மீண்டும் தனக்கு எதிரான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரமாண பத்திரம் தொடர்பான விவகாரத்திலும் செயல்பட்டிருக்க கூடும் என சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார்.
இதனிடையே இந்தியாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ஷாருக் கான் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சில தலைவர்கள் தெரிவித்து வரும் கருத்துக்களை அங்கீகரிக்கவில்லை என்று கட்சி இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சனை குறித்து டெல்லியிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
பிரபல ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் குறித்து பாஜக தலைவர்களில் ஒருவரான கைலாஷ் விஜய் வர்கியா போன்றோர் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் அனைத்தும் அவர்களது சொந்த கருத்துக்களே தவிர அவை கட்சியின் கருத்தல்ல என பாரதிய ஜனதா கட்சி விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் சகிப்பின்மை அதிகரித்துள்ளது என்று பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ஷாருக் கான் தனது 50வது பிறந்தநாள் நிகழ்ச்சிகளின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கைலாஷ் விஜய் வர்கியா, ஷாருக் கான் இந்தியாவில் வசித்தாலும் அவரது இதயம் பாகிஸ்தானில்தான் இருக்கிறது என்று கூறியிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் அமைச்சர் வெங்கையா நாயுடு போன்றோர் இந்த கருத்துக்கள் பாஜகவின் கருத்துக்கள் அல்ல என்று குறிப்பிட்டனர். இந்த சர்ச்சைக்கு பின்னர் இன்று பேசிய விஜய் வர்கியா தனது ட்விட்டர் கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறினார். பாகிஸ்தானில் உள்ள ஜமாத் உத் தாவா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சயீத் போன்றே இந்திய திரைப்பட நடிகர் ஷாருக் கான் பேசுவதாக பாஜகவின் மக்களவை உறுப்பினரான யோகி ஆதித்யநாத் விமர்சித்துள்ளார். ஆனால் ஷாருக் கான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்திற்காக அவரை இலக்கு வைத்து தாக்கக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியான சிவசேனா கூறியுள்ளது. நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசும் ஷாருக் கான் மீதான விமர்சனங்களை கண்டித்துள்ளது. தனது 50வது பிறந்த தினத்தை செவ்வாய்க்கிழமை கொண்டாடிய ஷாருக் கான் அந்த சமயத்தில் ஊடகம் ஒன்றிற்கு அளித்திருந்த பேட்டியில் அதிகரித்து வரும் சகிப்புத்தன்மை இன்மையை குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். மதசார்பற்ற தன்மை இல்லாமல் இருப்பதுதான் ஒரு தேசபக்தன் என்ற வகையில் செய்யக்கூடிய மிக மோசமான விஷயம் என்று அவர் கூறியிருந்தார். இதனையடுத்து பாஜகவினர் அவரை தாக்க துவங்கினர். இதற்கிடையே ஷாருக் கானின் கருத்துக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வெளியிட்டுள்ள கருத்தால் மத சகிப்புத்தன்மை மிக்க நாடாக இந்தியா ஒளிரும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். பாஜக தலைவர்கள் ஷாருக் கான் மீது வைத்த விமர்சனங்களுக்கு எதிரான கண்டனங்கள் அதிகரித்த நிலையில் அவருக்கு எதிராக கட்சியில் ஒரு சிலர் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பு கிடையாது என்று கூறியுள்ள பாஜக, அதே சமயம் ஒரு சிலர் தேவை இல்லாமல் நாட்டில் தற்போதுதான் மதசார்பின்மை இல்லாத சூழல் அதிகரித்துள்ளதாக குறை கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. பாஜக தலைமையிலான அரசாங்கம் மீது வேற எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தால் கட்சி மற்றும் ஆட்சியின் மீது குறை கூற இதை ஒரு ஆயுதமாக எதிர்க்கட்சியினர் பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டினார்.
டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் பிபிசி ஜெயக்குமார் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். இந்தியாவில் அண்மை காலத்தில் மாட்டிறைச்சி உண்பதற்கு எதிரான கருத்துக்கள் வலுத்து வருகின்றன. அது பாரதிய ஜனதா கட்சி அரசின் கடும்போக்கு நிலைப்பாடு காரணமாகவே நடைபெறுகிறது என்று எதிர்க்கட்சிகளும் பல பிரபலங்களும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். அதேபோல மத சகிப்பின்மையும் அதிகரித்து வருவதாகவும் பல்தரப்பில் கவலைகள் தெரிவிக்கப்படுகின்றன. இப்படியான சூழலில் இந்தியாவில் சகிப்புத்தன்மை தற்பொழுதைய சூழலில் எப்படி உள்ளது என்று சென்னையில் உள்ள சிலரிடம் பேசினார் நமது செய்தியாளர் முரளிதரன்.
மாட்டுக்கறி சாப்பிட்டதாக கூறி முதியவர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்காக கல்பர்கி போன்ற எழுத்தாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் ஆகியவற்றை அடுத்து இந்தியாவில் மத ரீதியான கருத்து ரீதியான சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்ற விவாதம் சமீப காலமாக உச்சத்தை எட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் இந்தியாவில் அதீதமான சகிப்புத்தன்மையின்மை நிலவுவதாக கூறியிருந்தார். இதற்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் மறுப்பு தெரிவித்ததோடு ஷாருக் கானையும் கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினர் இந்த விவகாரம் குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டேன். பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் தற்போது சகிப்புத்தன்மை இல்லாததாகவே தெரிவித்தனர். ஒரு சிலர் முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டால் நிலைமை மோசமடையவில்லை என்றும் கூறினர்.
இல்லை, இப்போ சகிப்புத்தன்மை இருக்கா அப்படின்னா வந்து ரொம்ப பட்டவர்தனமான ஒரு விஷயம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியறது வந்து என்னுடைய தட்டுக்குள்ள வந்து என் தட்டில் என்ன சாப்பாடு இருக்கணும் அப்படின்றத வந்து இன்னொருத்தங்க நேரடியாக வந்து கையை வச்சு என் கையும் பறிக்கிறாங்க, என் தட்டுக்குள்ளே இருக்க பொருளையும் பறிக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து இங்கே சகிப்புத்தன்மைன்றது வந்து இமையாளவும் இல்லைன்றது வந்து ரொம்ப தெளிவாக நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கிறது. இல்லை, சகிப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு மேலே வேறதா நடக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா? தாத்ரி சம்பவத்தை காட்டிலும் இல்லை வந்து கல்புர்கி வந்து கொல்லப்பட்டதை காட்டிலும் இன்னும் பயங்கரமான விஷயங்கள் நடக்க போகுது, இதுக்கே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா?
இந்த பீஃப் சாப்பிடக்கூடாது, ரைட்டர்ஸ் இது பண்ணுறது எல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது. பிஜேபியோட சார்ந்த மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் அது இது அவங்க பண்ணது தான் இது பிஜேபியால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால.
முன்ன இந்த ஒரு 60 வருஷமாக வந்து நம்ம அந்த அம்பேத்கர், காந்தி, நேரு இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பெரியார் இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஒரு பெரிய சமூக மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா. அதோட காரணமாக இந்த பிளவுகள் இதுக்கெல்லாம் ஒரு இடையில ஒரு கோடு இருந்த கோடுகள்லாம் அப்படியே மங்கலாகிட்டே இருந்துச்சு அவங்களோட முயற்சி காரணமாக. இப்போ இந்த மோடி வந்தோடனே ஒரு டார்மெண்டாக இருந்த உணர்வுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாகி இந்த பிளவுகள் மங்கி போயிட்டு இருந்த அந்த பிளவுகளுக்கு இடையிலான கோடுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஜாதி சம்பந்தமான ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜாதிய பெருமிதம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா இது வந்து தமக்கான தருணமாக இந்த ஜாதி உணர்வாளர்களும் கொள்கிறாங்க, இந்துத்துவ அமைப்புகளும் வந்து இந்த ஜாதி இந்த பிளவுகளை வச்சுதான் நம்ம இந்துத்துவம் மேலே வளர முடியும், இதுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம்.
ஒரு 60களில் 70களில் நாம் ஒரு முந்தின தலைமுறையில் பார்த்த ஒரு விஷயங்கள் கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து பொது விஷயங்களில் எந்த ஒரு விதமாகவும் வெளிப்படையாக பேச முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பேசுறது எழுதுறது எல்லா விஷயங்களும் அப்புறம் இது வந்து ஒரு தளத்தில் நடக்கலை. இப்போ இந்து எல்லா ரிலிஜியன் எல்லா வந்து இப்போ தலித்தாக இருந்தாலுமே அந்த சகிப்புத்தன்மையின்மை அவங்க இதில் உருவாகிருக்குது. யாருமே பொதுவாக உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு அளவுல இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு பெரிய டேஞ்சர்.
என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒன்னும் இன்டாலரன்ஸ் அதாவது சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு இது நிலை இப்ப ஒன்னும் ஏற்கனவே இருந்தது ஒன்றும் ஜாஸ்தியாகவும் இல்லை குறைச்சலாகவும் இல்லை, இருக்கிறது அதே மாதிரிதான் இருக்குது. அந்தந்த சமயத்துக்கு என்ன வேணும்ன்றதுக்காக ஒன்னு அரசியல்வாதிகள் இன்னொன்று ஊடகங்கள் இது மாதிரி இஷ்யூவை பெருசுபடுத்தி அவங்க அது மக்களுக்கு கொண்டு போகிறாங்களே ஒழிய ஏற்கனவே இருந்த இன்டாலரன்ஸுக்கும் இப்போ இருக்கிற சகிப்புத்தன்மையற்ற நிலைக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.
இல்லை, மோடி அரசு வந்த பிறகு வந்து இந்த சகிப்புத்தன்மை குறைவுன்றது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ வந்து அந்த பீஃப் பேனை பற்றி அவங்க வந்து பெருசாக கொண்டு போனாங்களோ அப்போலேருந்தே வந்து அது ரொம்ப இன்டாலரன்ஸ் வந்து லெவல் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதோடு வந்து இப்போ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுக்கறத பற்றி வந்து அருண்ஜேட்லி வந்து சமீபத்தில் கூட வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து அவார்ட்ஸை திருப்பி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்போ நடந்த இதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து மக்கள் என்ன சாப்பிட்ணுன்றத பற்றிலாம் வந்து எதுவுமே வந்து இது பண்ணல, கருத்து தெரிவிக்கல. ஆனால் இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாப்பாடுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதை வந்து ஒரு அரசு தீர்மானிக்கிறது வந்து எப்பயுமே ஏற்றுக்க முடியாது.
இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறதா என்பது குறித்து சென்னையில் உள்ள சிலர் தெரிவித்த கருத்துக்களை கேட்டவர்கள். நிறைவாக இலங்கை செய்தி ஒன்றை பார்ப்போம். இலங்கையில் உள்ள முன்னணி சோசியலிச கட்சி அதாவது ஃப்ரண்ட் லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டி எனும் கட்சியின் தலைவர் குமார் குணரத்னம் இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
கைது செய்வதற்காக தேடப்பட்டு வந்த முற்போக்கு சோசலிச கட்சியின் தலைவர் குமார் குணரத்னம் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கேகாலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அங்குருவெல்ல எனும் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார்.
குமார் குணரத்னம்
ஆஸ்திரேலிய வாசியான குமார் குணரத்னம் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி இலங்கை வந்தார். அதன் பின்னர் விசா விதிமுறைகளை மீறி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் அது சம்பந்தமாக விசாரணையொன்றை ஆரம்பித்தனர். விசாரணைகளில் கலந்து கொள்ளாமல் தலைமறைவாகிய குமார் குணரத்னம் பின்னர் குடிவரவு அதிகாரிகளினால் தேடப்பட்டு வந்தார். இந்த பின்னணியில் போலீசாருக்கு கிடைத்த தகவலொன்றுக்கமைய குமார் குணரத்னம் என்பவரை தாங்கள் கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள குமார் குணரத்னம் தற்போது கேகாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குடிவரவு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் உதயகுமார். இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ரொமேனிய பிரதமர் விக்டர் பொன்டா தான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். தனது நாடு ஜனநாயகத்தின் பாதையில் இருக்கிற போதிலும் மேலும் அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதற்கு காலம் எடுக்கும் என்று எகிப்திய அதிபர் அப்தல் பட்டா அல் சிசி தெரிவித்துள்ளார்.
தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று, பாகிஸ்தானின் கிழக்கு நகரான லாகூரில் ஒரு தொழிற்சாலை இடிந்து விழுந்ததில் குறைந்து 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். பலர் அந்த கட்டிடத்தில் சிக்கி இருக்கின்றார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்கு அவசர உதவியாளர்கள் சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். கூடுதல் தகவல்கள் நமது இணையதளத்தில். நாளை சந்திப்போம். வணக்கம்.